ஓம் சாந்தி. 30/5/2025 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, எப்படி? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை, உங்களை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுகின்றேன், மற்றும் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானன் ஆக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். ஆகையினால் என்னை விடவும் உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன். பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகின்றீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். பாபா நமஸ்காரம் என்று பதிலுரைப்பது கூட இல்லை. ஏனென்றால் பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கும் எஜமானனாக மாற்றுகின்றார், மற்றும் உலகத்திற்கும் எஜமானனாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானனாக ஆகின்றார், உலகத்திற்கு எஜமானன் ஆவதில்லை. குழந்தைகளை, பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டிற்கும் எஜமானனாக மாற்றுகின்றார் என்றால் யார் பெரியவர்கள் சொல்லுங்கள்? குழந்தைகள்தான் பெரியவர்கள் அல்லவா? ஆகையினால் குழந்தைகள் பிறகு நமஸ்காரம் செய்கிறார்கள். பாபா, தாங்கள்தான் எங்களை பிரம்மாண்டத்திற்கு பிறகு உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுகின்றீர்கள், ஆகையினால் தங்களுக்கு நமஸ்காரம். முஸ்லிம் மக்கள் கூட மாலேக்கம் சலாம், அதாவது நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், சலாம் மலேக்கம் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்கிறது. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ, யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ, நிச்சயம் இல்லாமல் யாரும் இங்கே வரக்கூட முடியாது. யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் நாம் எந்த மனித குருவிடம் செல்லவில்லை என்று தெரிந்துள்ளார்கள். மனித தந்தையிடம், ஆசிரியரிடம் அல்ல, மனித குருவிடம் செல்லவில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் வருகிறீர்கள். அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இவர் ஒருவர்தான் இருக்கின்றார். இந்த அறிமுகம் யாருக்குமே இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை யாருமே தெரிந்திருக்கவில்லை என்பது இருக்கிறது. தெரிந்திருக்காத காரணத்தினால் அவர்களை அனாதைகள் என்று சொல்லப்படுகிறது. யார் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் கூட நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகார பரமாத்மா, ஒரு நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்து தந்தை, ஆசிரியர், சத்குருவாகவும் ஆகின்றார். கீதையில் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் பெற்றிருக்கிறது. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய், அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமாகும். கீதையை தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த சாஸ்திரங்கள் ஆனாலும் அவற்றை தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பகவத் கீதை தாய் என்று பாடப்பட்டுள்ளது. பகவானுடைய கமல வாயிலிருந்து வந்த கீதை ஞானமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படும் கீதை படைப்பவராகிவிட்டது. மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய இலைகள், படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்படியே கிடைத்தாலும் அல்ப காலத்திற்காக இருக்கும். மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அவற்றை படிப்பதன் மூலம் அல்பகால சுகம் ஒரு பிறவிக்கு கிடைக்கிறது. அதை மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். பல விதமான எந்த படிப்பெல்லாம் இருக்கிறதோ அது மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். அல்பகால சுகம் கிடைத்தது, பிறகு அடுத்த பிறவியில் வேறு படிப்பை படிக்க வேண்டும். இங்கே ஒரு நிராகார தந்தைதான் இருக்கின்றார். அவர் 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றிவிடுகின்றார்கள். பாபா மதிப்பு மிக்கவராக மாற்றுகின்றார். இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா? சர்வ வியாபி என்று சொல்வதன் மூலம் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கின்றார் என்றால் பிறகு அனைவருமே தந்தையாகிவிடுகின்றனர். எல்லோரும் தந்தை என்றால் பிறகு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? யாருடைய துக்கத்தை யார் நீக்குவது? பாபாவைதான் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. தந்தையே தந்தை என்பதற்கு எந்த அர்த்தமும் வருவதில்லை. இது ராவண ராஜ்யம் என்பதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஆகையினால் சித்திரங்களில் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா புருஷோத்தமராக மாற்ற வந்துள்ளார். வக்கீலுக்கு டாக்டர் போன்றவைகளுக்கு படித்து அதன் மூலம் பதவியை அடைவதை போலாகும். இந்த படிப்பின் மூலம் நான் இன்னாராக ஆவேன் என்று புரிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் இங்கே சத்தியமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்துள்ளீர்கள். இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சத்தியமான தாமம் அதாவது வசிப்பிடம் இரண்டாகும். ஒன்று சுகதாமம், மற்றொன்று சாந்தி தாமமாகும். இவை ஈஸ்வரனுடைய தாமமாகும் அதாவது சங்கமயுகம். பாபா படைப்பவர் அல்லவா? யார் தந்தையின் மூலம் புரிந்து கொண்டு புத்திசாலியாக ஆகிவிடுகின்றார்களோ அவர்களுடைய காரியம் சேவை செய்வதாகும். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள் என்றால் சிவனுடைய கோவிலுக்கு சென்று புரிய வையுங்கள். இவர் மீது பழம், பூ, வெண்ணெய், நெய், அரளிப்பூ, ரோஜா மலர் போன்றவைகளை ஏன் போடுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். கிருஷ்ணருடைய கோவிலில் அரளிப்பூவை போடுவதில்லை. அங்கே மிகவும் வாசனை மிக்க மலர்களை கொண்டு செல்கின்றார்கள். சிவனுக்கு முன்னால் அரளிப்பூவை போடுகிறார்கள் என்றால் ரோஜா மலரையும் போடுகின்றார்கள். அர்த்தம் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். எந்த மனிதனும் புரிய வைப்பதில்லை. மற்றபடி முழு உலகத்திலும் மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணனை கூட பகவான் என்று கூறுவதில்லை. அவர்கள் தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட தேவதைகள் என்றுதான் சொல்ல முடியும். பகவான் ஒருவரே ஆவார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைவருமே ஹே பரம்பிதா பரமாத்மாவே என்று சொல்கின்றார்கள். அவருடைய உண்மையிலும் உண்மையான பெயர் சிவன். மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் சாலிகிராமங்கள் ஆவீர்கள். பண்டிதர்கள் ருத்ர ஞான யக்ஞத்தை உருவாக்குகின்றார்கள் என்றால் சிவனுடைய பெரிய லிங்கத்தை உருவாக்குகின்றார்கள். மற்றும் சாலிகிராமங்களை சிறிது சிறிதாக உருவாக்குகின்றார்கள். ஆத்மாவைதான் சாலிகிராமங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாவும். சகோதரத்துவம் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? தந்தையினுடைய குழந்தைகளாகிய நாம் சகோதர சகோதரர்களாவோம். பிறகு எப்படி சகோதர சகோதரிகளாவோம்? பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளாக ஆகின்றார்கள். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், ஆகையினால்தான் பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லப்படுகின்றோம். நல்லது, பிரம்மாவை உருவாக்கியது யார்? பகவான் ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்கள் அனைவரும் படைப்புகள் ஆவார்கள். சூக்ஷம வதனமும் படைப்பாக ஆகிவிட்டது. பிரம்மாவின் கமல வாயிலிருந்து குழந்தைகளாக நீங்கள் வந்துள்ளீர்கள். பிராமண பிராமணிகள் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவழியினர், தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார்? கண்டிப்பாக தத்தெடுத்திருப்பார். எப்படி குருவின் சிஷ்யர்கள் தத்தெடுக்கப்படுகின்றார்கள் அல்லவா? அவர்கள் சிஷ்யர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே பிரஜாபிதா பிரம்மா முழு உலகத்தின் தந்தையாகி விட்டார். அவரை தாத்தாவிற்கு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இங்கேதான் வேண்டுமல்லவா? சூக்ஷம வதனத்திலும் கூட பிரம்மா இருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்று பெயர் பாடப்பட்டுள்ளது. ஆனால் சூக்ஷம வதனத்தில் பிரஜைகள் இருப்பதில்லை. பிரஜாபிதா பிரம்மா யார் என்பன போன்ற அனைத்தையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அந்த பிராமணர்களுக்கு கூட தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்கின்றார்கள். பிரம்மா எங்கே இருக்கின்றார்? இவர் அமர்ந்திருக்கின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர்கள் இருந்து விட்டு சென்றுள்ளார் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களை பூஜாரி பிராமணர்கள் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் இப்போது நடைமுறையில் இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாகிவிட்டீர்கள். பிரம்மாவை ஷிவ்பாபா தத்தெடுத்துள்ளார். நான் இந்த வயோதிக உடலில் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். மனிதர்களை தேவதையாக்குவது என்பது எந்த மனிதனுடைய காரியமும் இல்லை. பாபாவைதான் படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள். சிவன் தந்தையாவார். தேவி தேவதைகளுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை படைப்பவரே பரம் ஆத்மா ஆவார். அவரைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் ஆத்மா தூய்மையடைகிறது, பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறது. இந்த சமயத்தில் கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் சத்தோ பிரதானமானவர்களாக இருந்தார்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. 2500 ஆண்டுகள் தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. அவர்களுடைய குழந்தைகள் கூட ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் 1, 2 என்று நடந்து வருகிறதல்லவா? மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரிவதில்லை. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானம், தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாக இருக்கவே முடியாது. ஹே தூய்மையற்றவர்களை, தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றார்கள். எனவே தூய்மையற்ற உலகமாக ஆகின்றதல்லவா? இதைதான் கலியுக நரகம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகத்தை ஸ்வர்கம் என்றும் தூய்மையான உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு எப்படி தூய்மையற்றவராக ஆனார்கள் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாரதத்தில் தங்களுடைய 84 பிறவிகளை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 1 பிறவியாகும். பாரதத்தை அழிவற்ற கண்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இங்கேதான் ஷிவ் பாபாவின் அவதாரம் நடக்கிறது. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசம் ஆக முடியாது. மற்றபடி இருக்கின்ற அனைத்து கண்டங்களும் விநாசமாகிவிடும். இந்த சமயத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டது. யாருமே தங்களை தேவதைகள் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் தேவதைகள் சத்தோபிரதான தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இப்போது அனைவரும் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள். இதையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஒரே ஒரு முறை பாரதத்தில் வருகின்றார். எப்போது வருகின்றார்? புருஷோத்தம சங்கமயுகத்தில். இந்த சங்கமயுகத்தையே புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இது சங்கமயுகமாகும். கலியுகத்திலிருந்து சத்யுகமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான யுகமாகும். கலியுகத்தில் தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருக்கின்றார்கள். ஆகையினால் இதனை புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாபா வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு வந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாந்தாமத்தில் இருக்கின்றோம் என்பதை கூட மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. அங்கிருந்து நடிப்பை நடிக்க வருகிறோம். இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகளுடையதாகும். நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றோம். இவ்வாறு மனிதர்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள். இந்த நாடகத்தின் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் நிற்காது. முதல் முதலில் இந்த நாடகத்தில் நடிப்பை நடிக்க தேவி தேவதைகள் வருகிறார்கள். பிறகு திரேதாவில் சத்திரியர்கள் வருகிறார்கள். இந்த நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது முட்கள் நிறைந்த காடாகும். மனிதர்கள் அனைவரும் துக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வருகிறது. கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிகவும் குறைவானவர்கள் இருப்பார்கள். ஆதி சனாதன சூரிய வம்ச தேவி தேவதைகள்தான் இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது மாற வேண்டும். மனித உலகத்திலிருந்து பிறகு தேவதைகளின் உலகமாக ஆகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் இப்போது தங்களை தேவி தேவதைகள் என்று சொல்வதில்லை. தங்களுடைய தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். இந்த பாரதவாசிகள் மட்டும்தான் தங்களுடைய தர்மத்தை மறந்துவிட்டார்கள். இந்துஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்து தர்மம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள். இவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால் தங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. தேவதைகளின் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை பாவிகள், கீழானவர்கள் என்று சொல்கின்றார்கள். நீங்கள்தான் பூஜிக்கத்தக்கவராக இருக்கிறீர்கள். பிறகு நீங்கள்தான் பூஜாரியாக தூய்மையற்றவராகவும் ஆகியுள்ளீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஹம்சோ என்பதன் அர்த்தத்தையும் புரிய வைத்துள்ளார். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்லிவிடுகின்றார்கள். இது பொய்யான அர்த்தமாகும். பொய்யான உடல், பொய்யான மாயை. சத்யுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். பாபா சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு பொய்யான கண்டத்தை ராவணன் உருவாக்குகின்றான். ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன என்பதையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். இதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளியாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நான் வக்கீலாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். மற்றபடி ஆத்மாவை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் வந்து அறிமுகத்தை அளிக்கின்றார். உங்களுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு அழிவற்றதாக பதிவாகியுள்ளது. அது ஒருபோதும் அழியவே முடியாது. இதே பாரதம்தான் மலர்களின் தோட்டமாக இருந்தது. சுகமே சுகம்தான் இருந்தது. இப்போது துக்கமோ துக்கமாகும். இந்த ஞானத்தை பாபா கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபாவின் மூலம் புதிய புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். அனைத்திலும் புதிய விஷயம், நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக்குவதற்கான படிப்பை எந்த மனிதனும் படிப்பிப்பதில்லை, பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த பகவானை சர்வவியாபி என்று சொல்வது என்பது திட்டுவது, அதாவது அவமரியாதை போலாகும். இப்போது பாபா புரிய வைக்கின்றார். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து பாரதத்தை ஸ்வர்கமாக மாற்றுகின்றேன், ராவணன் நரகமாக்குகின்றார். இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார். அழுக்கு துணிகளை துவைத்தார். இது போன்று புகழும் கூட இருக்கிறது. அங்கே, அதாவது சத்யுகத்தில், விகாரம் இருப்பதில்லை. அந்த உலகமே சம்பூர்ண நிர்விகார உலகமாகும். இப்போது விகார உலகமாக இருக்கிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்றும் அழைக்கின்றார்கள். நம்மை ராவணன் தூய்மையற்றவனாக்கிவிட்டான். ஆனால் ராவணன் எப்போது வந்தான், என்னவாயிற்று போன்ற எதுவுமே தெரியாது. ராவணன் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக மாற்றிவிட்டான். பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. தங்கம் வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகைகள் இருந்தன. எவ்வளவு செல்வம் இருந்தது! இப்போது என்ன நிலை இருக்கிறது? அதுவும் பாபாவை தவிர வேறு யாரும் கிரீடம் அணிந்தவர்கள் போலாக்க முடியாது. ஷுபாபா பாரதத்தை ஸ்வர்கமாக்குகின்றார் என்று இப்போது நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் வான பிரஸ்திகளாக இருக்கின்றீர்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் பஸ்மமாகிவிடும். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, நாம் பிரம்மாவின் வாய் வம்சாவழி பிராமணர்களாவோம். சுயம் பகவான் நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை படிப்பிக்கின்றார். இந்த போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமயத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, இப்போது நம்முடைய வானப்பிரஸ்த நிலையாகும். மரணம் முன்னால் நிற்கிறது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்க வேண்டும். வரதானம்: ஞானம் எனும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராகுக. ஞானம் எனும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராகுக. விளக்கம்: சங்கம் யுகத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியமானாக ஆக்குவதற்கு ஞானம் எனும் சாவி கிடைத்துள்ளது. இந்த சாவியை பயன்படுத்தி எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு பாக்ய கஜானாவை எடுத்துக்கொள்ளலாம். சாவி கிடைத்தது, பெரும் செல்வந்தரானீர்கள். ஒருவர் எந்தளவு செல்வந்தர் ஆவாரோ அந்த அளவு குஷி இயல்பாகவே இருக்கும். அழியாத குஷி எனும் நீர்வீழ்ச்சி அனுபவமாகும். அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக தென்படுவார். அவர்களிடம் இல்லை எனும் பொருளே இருக்காது. ஸ்லோகன்: தந்தையிடம் தொடர்பை சரியாக வைத்துக் கொண்டால் அனைத்து சக்திகள் எனும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும். தந்தையிடம் தொடர்பை சரியாக வைத்துக் கொண்டால் அனைத்து சக்திகள் எனும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். எந்த அளவு தூய்மையோ அந்த அளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி. ஒருவேளை தூய்மை குறைந்தால் பர்சனாலிட்டி குறைந்துவிடும். இந்த தூய்மை எனும் ஆளுமை சேவையிலும் சுலபமாக வெற்றியை தரும். மாறாக ஒரு விகாரம் அதனுடைய அம்சமாகவே இருந்தாலும் மற்ற துணைவர்களும் அவசியம் இருப்பார்கள். எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளனவோ அவ்வாறே தூய்மையின்மைக்கும் ஐந்து விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளது. ஆகவே எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாத போதே தூய்மை எனும் ஆளுமையுடன் சேவை செய்பவர் என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி.